2020 மார்ச் மாத தென்றலிதழில் நேர்காணல் பகுதியில் டாக்டர் சௌந்தர்யா ராஜேஷ் அவர்களுடன் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்களின் உரையாடல் சந்திப்பு படங்கள். அரவிந்த் சுவாமிநாதன் அவர்கள் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். அறைக்குள் நுழைந்ததுமே கேலண்டரில் அருணாச்சல மலை நம்மை வரவேற்கிறது. அருகிலுள்ள படத்தில் பின்னணியின் ரமணர் இருக்க மற்றொருவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் என் தந்தை சந்திரசேகர், புதுவை ரமண கேந்திரத்தை தொடங்கியவர் என்று கூறியபடி வரவேற்கிறார் டாக்டர் சௌந்தர்யா ராஜேஷ். படித்துவிட்டு ஏதோ ஒரு காரணத்தால் பணிக்கு செல்லாத பெண்களுக்கும் பிற்பட்ட குடும்ப பின்னணியிலிருந்து வரும் மாணவிகளுக்கும் ஊக்கமும் பயிற்சியும் கொடுத்து கார்ப்பரேட் துறையில் நுழைய தனது அவதார் புத்திரி அமைப்புகளின் மூலம் வழிகாட்டி வருபவர் இவர். தமிழக அரசு 1000 பள்ளிகளில் புத்திரி திட்டத்தை அமல்படுத்த அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. ஆயிரக்கணக்கான பெண்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர், தனது சாதனைகளுக்காக பல்வேறு கௌரவங்களை பெற்றவர். பார்க்க பெட்டி செய்தி. இந்தியாவின் மாற்றத்தை உண்டாக்கும் 25 சிறந்த பெண்மணிகளுள் ஒருவர் என ஐநாவின் பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறார். சௌந்தர்யா எப்படி இவற்றை சாதித்தார் அவரே சொல்லட்டும். அவதாரம் ஆரம்பித்ததன் நோக்கம் என்ன? எனது ஊர் பாண்டிச்சேரி. கூட்டு குடும்பத்தில் வளர்ந்தேன். MBA முடித்ததும் சென்னையில் வேலை கிடைத்து அங்கிருந்து சென்னை வந்ததே ஒரு கலாச்சார மாற்றம்தான். வேலை பார்த்து கொண்டிருந்த போது திருமணமாகி குழந்தை பிறந்தது. குழந்தையை பார்த்து கொண்டு வேலைக்கு செல்வது கடினமாக இருந்தது. நான் என் மேலதிகாரியிடம், அது 1993, அப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற வார்த்தையே கிடையாது, அலுவலகத்தில் முடிக்க முடியாத வேலையை வீட்டுக்கு கொண்டு போய் முடித்து கொண்டு வரலாமா என்று கேட்டேன். அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. வேலை என்பது ஆபீஸில் செய்வதுதான், அதை எப்படி வீட்டில் செய்ய முடியும், சாத்தியமே இல்லை என்று சொல்லிவிட்டார். நான் வேலையை விட்டுவிட்டேன். எனக்கு அது மிகவும் கடினமாக இருந்தது. திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற சூழல்களால் வேலையை விட்டுவிடும் பெண்களுக்கு ஏற்படும் மன அழுத்தம் கொடுமையானது. படிக்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று உழைத்தவர்களுக்கு இந்த நிலைமை ஒரு பெரிய வேதனை. நான் எதற்காக படித்தேன், படித்தும் ஏன் பலனில்லாமல் போனது என்று ஒரு அடையாள சிக்கல், ஐடென்டிட்டி கிரைசிஸ் வரும். இவர்கள் மிகப்பெரியதொரு சோகத்தை அனுபவிக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உண்மையில் கவுன்சிலிங் தேவை. ஏனென்றால் அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட நிறைய வாய்ப்பு உள்ளது. அன்றுவரை சொந்த சம்பாத்தியத்தில் எல்லாம் செய்தவள் திடீரென்று ஒரு நாப்கின் வாங்க வேண்டுமென்றால் கூட கணவரையோ குடும்பத்தில் வேறொருவரையோ கேட்க வேண்டிய நிலைமை. எது வாங்க வேண்டுமானாலும் 10 கேள்விகள் வரும். முதலில் அவளுக்கு இருந்த அடையாளம் போனது. இப்போது எல்லாவற்றிற்கும் மற்றவரை சார்ந்திருக்கும் நிலைமை. மூன்றாவது, அவளது குழந்தைக்கு தன் அம்மாவின் அறிவு மற்றும் திறன் என்ன என்ற சிந்தனை இல்லாமலேயே போய்விடும். ஏனென்றால் அந்த குழந்தை அம்மா வீட்டு வேலைகளையும் தனக்கு செய்வதையும் பார்த்துத்தான் வளரும். அம்மாவுக்கென்று ஒரு தனி வாழ்க்கை இருக்கிறது என்ற எண்ணமே இல்லாமல் போய்விடும். எப்போதும் அம்மாவை சார்ந்தே இருக்கும்படி ஆகிவிடுகிறது. தனக்குத்தானே எதையும் செய்து கொள்ளும் எண்ணம் போய்விடும். தாய் என்னதான் பார்த்து பார்த்து வளர்த்தாலும் மழலையர் பள்ளியில் காப்பகத்தில் கிடைக்கும் அனுபவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. ஒரு குழந்தை தன் காரியங்களை தானே பார்த்து கொள்வதற்கான வாய்ப்பை இந்த இடங்கள் அளிக்கின்றன. கணவரின் வருமானமே போதும் என்று மனதை தயார்படுத்தி கொண்டாலும் பணம் என்கிற விஷயத்தை ஒரு பெண்ணால் அந்த குடும்பத்துக்கு கொண்டு வர முடிந்தால் அவளுக்கு கிடைக்கும் மரியாதையே வேறுதான். நான் 3 வருடம் கழித்து திரும்ப வேலைக்கு போக முயற்சித்த போது சில விஷயங்கள் புரிய வந்தன. கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதை மிகப்பெரிய குற்றமாக பார்த்தன. இவள் 4 வருடம் கழித்து வேலைக்கு வந்திருக்கிறாளே, பழையபடி வேலை செய்வாளா? இவளுக்கு முதலிலிருந்து பயிற்சி தரும்படி இருக்குமே. இவள் 4 வருடம் முன்பு படித்தவள், அந்த பேட்சுக்கு தருவது போல் காசு கொடுக்க வேண்டுமா? இவளிடம் ரிப்போர்ட் செய்கிறவன் இவளை விட வயதில் சின்னவனாக இருந்தால் என்ன ஆகும்? இப்படி பல கேள்விகள். அதனால் எல்லா தகுதியும் இருந்தாலும் வேலைக்கு எடுக்க மாட்டார்கள். உங்களால் ஏற்கவே முடியாத ஒரு சம்பளத்தை சொல்லி சம்மதம் என்றால் வாருங்கள் என்பார்கள். இது பலருக்கும் நடப்பது, எனக்கும் நடந்தது. இப்போதும் விவசாய வேலைகளில் குழந்தை பெற்ற பின்பும் பெண்கள் ஈடுபடுகிறார்கள். அவர்களை ஒதுக்குவதில்லை. கார்ப்பரேட் துறையில் அப்படி இல்லை. ஆக இப்படிப்பட்ட புறக்கணிப்பு தான் அவதார் ஆரம்பிப்பதற்கான உந்துதல். நாம் ஏன் கார்ப்பரேட்டுகளுக்கே இது பற்றி சொல்லித்தரக்கூடாது என்று நினைத்தேன். இங்கே இவ்வளவு பெரிய திறமை குவியல், டேலண்ட் பூல் இருக்கிறதே. ஒரு பெண்ணுக்கு திருமணமாகிவிட்டது என்பதற்காக உங்கள் சட்டம் இந்த பொக்கிஷத்தை பயன்படுத்த முடியாமல் தடுக்கிறதே. இவர்களுடைய கல்வியும் அறிவும் அனுபவமும் வீணாகி விடுமே என்று தோன்றியது. அதற்காகவே அவதார் www.avtarcc.com அமைப்பை 2000 ஆரம்பித்தோம். அவதார் என்ற பெயருக்கான காரணம், திரும்ப வேலைக்கு வரும் பெண் தன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை சொல்லி கன்வின்ஸ் செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு பெண் பிறந்தது முதல் திருமணமாகி குழந்தை பெறும் வரை ஏன் அதற்கு பின்னும் கூட பல அவதாரங்களை எடுக்க வேண்டி உள்ளது? ஆணும் கூடத்தான். அதனால் தான் அவதார் என்று பெயர் வைத்தேன். ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்தது? தொடங்கி நன்றாக போனது. நாங்கள் 2 விஷயங்களை புரிந்து கொண்டோம். நாளுக்கு நாள் புதிது புதிதாக தொழில்நுட்பம் வருகிறது. ஆனால் வேலைக்கு வரும் பெண்களில் சிலர் தங்கள் திறனை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. குடும்பத்துக்குள் நல்ல உறவை வளர்த்துக் கொள்பவர்கள் வெளியுலகில் அவ்வாறு இருப்பதில்லை. யாரிடமிருந்து புதிதாக கற்கலாம், யார் தனது உயர்வுக்கு உதவுவார்கள், யாருடன் தொடர்பில் இருந்தால் நமக்கு விஷயம் தெரிய வரும் என்பது போன்ற நெட்வொர்க்கிங் சிந்தனை அவர்களுக்கு இருப்பதில்லை. மனமானதும் ஒரு கூட்டுக்குள் குறுக்கிக் கொண்டு இது போதும் என்று இருந்து விடுகிறார்கள். இதனால் தன்னை சுற்றி நடக்கும் பெரிய விஷயங்கள் கூட அவருக்கு கடைசியாகத்தான் தெரிய வரும். இன்றைக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று சோசியல் மீடியா வந்துவிட்டது. அவற்றில் வரும் எல்லா செய்திகளையும் நம்பிவிட முடியாது. அது உண்மைதானா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள நம்பகமான சிலர் வேண்டியிருக்கிறது. ஆனால் அந்த நெட்வொர்க்கிங் கூட பெண்கள் செய்ய மாட்டேன் என்கிறார்கள். 3வதாக, ஒரு குடும்பத்தில் ஆண்களை பெண்கள் எந்த வேலையும் செய்ய விடுவதில்லை. மகனுக்கான எல்லாவற்றையும் பார்த்து ஒரு தாயே செய்து விடுகிறார். திருமணமான பின்பு அந்த ஆண் மனைவியும் அது போலவே செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதனால் பெண்களுக்கு வீட்டில் வேலை மிக அதிகமாக இருக்கிறது, ஆண்கள் மிக குறைவாகவே செய்கிறார்கள். அடடா, நாம் வேலைக்கும் போய்கொண்டு இதையும் செய்ய வேண்டியிருக்கிறதே என்று யோசித்து கடைசியில் பெண் வேலையை விட்டு விடுகிறாள். இருவரும் சேர்ந்து செய்வோம் என்று கலந்து பேசி தீர்மானிக்க கூட அவள் முனைவதில்லை. இது அவர்களுக்கு தெரியவில்லை என்பது எங்கள் ஆய்வின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக இருந்தது. ஆக இந்த பயிற்சிகளை பெண்களுக்கு கொடுத்தால் அவர்கள் முன்னேறுவார்கள் என்று நினைத்தோம். கார்ப்பரேட்டுகளுக்கும் இதை புரிய வைத்தோம். அது நல்ல பலன்களை தந்து கொண்டிருக்கிறது. அவதார் மூலம் இதுவரை எவ்வளவு பெண்கள் பலன் பெற்றிருப்பார்கள்? அன்று என்னை வேண்டாம் என்றது ஒரு நிறுவனம். இன்று 100 நிறுவனங்கள் 1000 சௌந்தர்யாக்களுக்கு பணி வாய்ப்பை வழங்கி வருகின்றன. அவதார் மூலம் சுமார் 50,000 பேரை வேலைக்கு அமர்த்தி இருக்கிறோம். அதில் 30,000 35,000 பேர் என்னை போல பிரேக் எடுத்தவர்கள். 300 மேற்பட்ட கம்பெனிகளில் எங்களோடு கைகோத்திருக்கிறார்கள். அவதார் என்று சொன்னாலே செகண்ட் கேரியர் உமன் என்று பதில் வரும். டைவர்சிட்டி, இன்க்ளூஷன், இவை எங்கள் தாரக மந்திரங்கள். பிரேக் எடுத்த பெண்களை மீண்டும் வேலைக்கு எடுத்துக் கொள்வதால் நிறுவனத்திற்கு என்ன பலன்? ஒரு நிறுவனத்திற்கு டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் மிக முக்கியம். எங்கே இது போல பன்முகத்தன்மை இருக்கிறதோ அங்கே புத்தாக்கம் அதிகம் இருக்கும். விதவிதமான எண்ணங்கள் பல தரப்பில் இருந்தும் வருவதால் நன்றாக யோசிப்பார்கள். ஒருவர் 4-5 பிரேக் எடுத்துக்கொண்டு பின் வேலைக்கு வரும்போது ஒரு சிக்கல் பற்றி யோசிப்பதில் நல்ல வித்தியாசம் இருக்கும். அது அந்த நிறுவனத்துக்கு பலம். 10 ஒரே மாதிரி யோசித்தால் பிரச்சனை இருப்பதே தெரியாது. அவதாரின் கிளை நிறுவனங்கள் பற்றி 3 நிறுவனங்கள் இருக்கின்றன. ஃபிளெக்ஸி கேரியர்ஸ் இந்தியா, www.flexicareersindia.com. பிரேக் எடுத்து மீள விரும்பும் பெண்களுக்கான சேவைகளை இது செய்கிறது. பெண்களுக்கு வீட்டிலிருந்தே பகுதி நேர பணி செய்ய வாய்ப்பை உருவாக்குகிறது. பார்க்க www.avtarwomen.com. Brihat Insights Global, www.brihatinsights.com. இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி. ஒரு நிறுவனத்துக்கு ஒருவரை தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் என்றால் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? வேலையை சிறப்பாக செய்வார்களா என்றுதான். அந்த கேள்விக்கான பதிலை கொடுக்கும் நிறுவனம் இது. செயற்கை அறிவை பயன்படுத்தி விண்ணப்பதாரரின் தகுதியை, அவர்கள் கொடுக்கும் தகவலை அலசி நிர்ணயிக்கிறோம். அதை பார்த்து இவரிடம் என்ன திறமை இருக்கிறது, இதை செய்ய முடியும், இவர் நமக்கு தகுதியானவர் என்பதை அந்த கம்பெனி முடிவு செய்யலாம். ஒதுக்கப்பட்டவர்களான மாற்று பாலினத்தவர், 2 வேலை தேடுவோர், உடற்குறை உள்ளவர்கள் போன்றவர்களை இதன் உதவியால் அதிகம் வேலையில் எடுக்க முடியும். எங்களது தகுதி கணிப்புக்கு கார்ப்பரேட்டுகளிடம் நல்ல வரவேற்பு உள்ளது. அவுட்டார் ஹியூமன் கேபிட்டல் ட்ரஸ்ட். அவதார் பல பணிகளை செய்தாலும் நாம் நல்ல ஒரு இன்றியமையாத பணியை செய்கிறோம் என்கிற திருப்தியை கொடுப்பது ப்ராஜெக்ட் புத்ரி, புத்ரி.org. அது அவதார் ஹியூமன் கேபிட்டல் ட்ரஸ்டின் ஒரு திட்டப்பணி. புத்ரி என்ன செய்கிறது? புத்திரியை 2008 ஆரம்பித்தோம். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் பெண்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்ற கேள்வி எங்களுக்குள் எழுந்தது. எங்கள் குழு அதை பற்றி ஒரு ஆய்வு செய்தது. அதில் தெரிய வந்த விஷயங்கள் அதிர்ச்சியாக இருந்தன. ஓ, அவை என்ன? வறுமை கோட்டுக்கு கீழே, அதாவது குடும்ப வருமானமே 10,000 ரூபாய்க்கு கீழே கொண்ட குடும்பங்களில் பார்த்தால் பெண்களுக்கு மிகவும் சீக்கிரமே திருமணம் செய்து விடுகிறார்கள். கணவர் மாதிரி 90% பேர் மதுவுக்கு அடிமைகள். இவர்களுக்கு 3 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிறார்கள். குடும்ப கட்டுப்பாடு பற்றி அவர்களுக்கு தெரிவதில்லை, யாரும் சொல்லித் தருவதில்லை, சொல்லித்தந்தாலும் பின்பற்றுவதில்லை. இந்த 3 காரணங்களினால் அந்த பெண்களின் உடல் நலம் மோசமாக இருக்கும். சிறு வயதிலேயே இரத்த அழுத்தம், மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கும். 40 வயதிலேயே 60 வயது போல தோற்றமளிப்பார்கள். அதைவிட சோகம் என்னவென்றால் அடுத்தடுத்த தலைமுறைகளும் அதே பிரச்சனைகளுடன் வாழ்க்கையை தொடரும். பாட்டி வீட்டு பணிப்பெண் வேலை செய்வார், பிறகு அம்மா, பிறகு மகளும் பணிப்பெண் என இப்படியே தொடரும். எத்தனையோ வளர்ச்சியும் வளங்களும் சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது இவர்களுடைய வாழ்க்கை வளர வேண்டாமா? இந்த அடித்தள மக்கள் மீள்வதுதான் எப்போது, எப்படி? இந்த சிந்தனை எங்களை உருக்கியது. அவதாரை பொறுத்தவரை அப்படியே பேசி முடிவெடுத்து விட மாட்டோம், களத்தில் ஆராய்வோம். கிட்டத்தட்ட 100,000 பேருக்கு மேல் நாங்கள் தொடர்பு கொண்டு இம்மாதிரி அடிமட்ட குடும்பத்து பெண்களிலிருந்து யாராவது மேலே வந்திருக்கிறார்களா என்று விசாரித்தோம். ஆமென்றால் எத்தனை சதவீதம், மேலே வந்தது எப்படி, அவர்களுக்கு வழிகாட்டியது யார் என்றெல்லாம் ஆராய்ந்தோம். கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் அப்படி முன்னேறியவர்கள் 1,250 பேரை கண்டறிந்தோம். சுவாரஸ்யமாக இருக்கிறதே, பிறகு அந்த 1,250 பேரோடு பேசினோம். தற்போது எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று விசாரித்தோம். பலர் சொந்த வீடுகளில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு மிக மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறினர். ஆனால் சிலர் மட்டும் இன்னமும் சாதாரண சூழலில் இருப்பதாக தெரிவித்தனர். பெரும்பாலானோர் தங்கள் சூழலில் இருந்து வெளிவந்திருந்தனர். அவர்கள் எப்படி அதிலிருந்து வெளியே வந்தனர்? கேட்டதற்கு பலர் பலவித காரணங்களை சொன்னார்கள். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய 3 விஷயங்கள் எல்லா பெண்களுக்குமே பொதுவானவையாக இருந்தன. 1, அவர்கள் எல்லோருக்குமே ஒரு வழிகாட்டி, மென்டார் இருந்தார். 2, திறமை கண்டு வழிகாட்ட கேரியர் கோச் ஒருவர் இருந்தார். ஒருவருக்கு கணக்கு நன்றாக வருகிறதென்றால் அதை சார்ந்து என்ன இருக்கிறது, என்ன கோர்ஸ் படிக்கலாம், அதில் புதிதாக என்ன வந்திருக்கின்றது, அதை படிக்க என்ன செய்ய வேண்டும் என்பது போல அவர் வழிகாட்டினார். நம் வீட்டு குழந்தைகளை எடுத்துக்கொண்டாலும் ஓரளவுதான் நாம் வழிகாட்ட முடியும். நமக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்கும் என்பதில்லை. பள்ளியிலோ அல்லது பிற இடத்திலோ யாராவது உதவ வேண்டும். நமக்கே இப்படி என்றால் அன்றாடம் காட்சியான கிராமத்தினர் அல்லது நகர்ப்புற சேரிகளில் வசிப்பவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு என்ன வழிகாட்ட முடியும்? அங்கேதான் கேரியர் கோச் வருகிறார். 3, பின்பற்றத்தக்க முன்மாதிரி அல்லது ரோல் மாடல். இந்த பெண்களுக்கு யாரோ ஒருவர் அப்படி இருந்திருக்கிறார், அவரை போல் ஆக வேண்டும் என்று நினைக்கும் வகையில் முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார். எங்கள் ஆய்வில் இவை தெரிந்தன. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு மென்டார், கேரியர் கோச், ரோல் மாடல் ஆகிய மூவரையும் தொடர்ந்து கொடுத்தால் அவர்கள் நிச்சயம் மேன்மை அடைவார்கள் என்பது புரிந்தது. அதை செய்ய துணிந்தோம். இதுதான் ப்ராஜெக்ட் புத்திரி. ப்ராஜெக்ட் புத்திரிக்கு அரசின் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது அல்லவா? ஆமாம், 2016 ஆரம்பித்தோம். 3 வருடங்கள் முடிந்தன. கல்வியாண்டு என்று பார்த்தால் 2. ஆரம்பத்தில் அரசிடம் மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் இதற்கு அனுமதி வாங்கினோம். உத்யோக் உத்சவ் என்று ஆண்டுதோறும் கொண்டாடுவோம். அது பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது பற்றியது. அதில் பெண்களே வந்து பேசுவார்கள், வேலை அளிக்கும் கம்பெனியிலிருந்தும் வருவார்கள். அந்த விழாவுக்கு வந்த கல்வித்துறை இணைச் செயலர், நீங்கள் 1,000 பள்ளிகளில் ப்ராஜெக்ட் புத்திரி நடத்துங்கள் என்று அனுமதி கொடுத்து விட்டார். சென்னை, கோவை, பாண்டிச்சேரி என்று நாங்கள் 62 பள்ளிகளில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டுக்கு 100 பள்ளிகள், 10,000 குழந்தைகள் என்பது எங்கள் இலக்கு. கர்நாடகம், யூபி, கேரளம் என்று இந்திய அளவில் பலர் கூப்பிடுகிறார்கள். ஆனால் தமிழ்நாடுதான் எங்கள் இலக்கு. தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட உயரம் தொடுவது எங்கள் முக்கிய இலக்கு. பிறகுதான் மற்ற மாநிலங்கள். ப்ராஜெக்ட் புத்திரியின் பயனர் யார்? புத்திரி ஸ்காலர்ஸ் என்று நாங்கள் சொல்லும் பெண்கள், 13 வயதிலிருந்து 18 வயது வரையிலானவர்கள். 8ஆம் வகுப்பு படிக்கும் போது அவர்கள் புத்திரி திட்டத்திற்குள் வந்துவிட வேண்டும். கார்ப்பரேஷன் மற்றும் அரசு பள்ளிகள் தான் எங்கள் இலக்கு. இப்போதைக்கு புத்திரி குழந்தைகள் 8ஆம் வகுப்பில் தொடங்கி 2.5 வருடம் முடித்திருக்கிறார்கள். விதிவிலக்காக 11, 12ஆம் வகுப்பு குழந்தைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதில் பெரிய சந்தோஷம் என்னவென்றால் புத்திரி குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை எளிதாக கிடைக்கிறது. கம்பெனிகளும் கல்வி நிறுவனங்களும் புத்திரி மாணவி என்றால் அவரிடம் தரம் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு விட்டன. புத்திரி மாணவிகளுக்கு என்னென்ன பயிற்சிகளை அளிக்கிறீர்கள்? முதலில் அந்த மாணவிகளுக்கு மென்டர், கேரியர் கோச், ரோல் மாடல் ஆகிய இருப்பவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம். உதாரணமாக ஒருவர் மென்டராக விரும்பலாம், ஆனால் மாணவிகளுக்கு என்ன சொல்லித்தர வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவெடுத்து அதில் அவருக்கு பயிற்சி தருகிறோம். கெரியர் கோச்சுக்கும் அப்படியே. திறன்கள் என்று பார்த்தால் மொத்தம் 40 உள்ளன. 8 முதல் 12 வகுப்பு வரை அவர்கள் அவற்றை கற்பார்கள். அடிப்படை, இடைநிலை, உயர்நிலை என்று 3 படித்தரம் உண்டு. இது அவர்கள் வாழ்க்கையையே மாற்றிவிடும் என்று சொல்லலாம். அதற்கான பாடத்திட்டத்தை நாங்கள் வகுத்திருக்கிறோம். மென்டர்களுக்கும் கோச்சுகளுக்கும் அந்த பெண் குழந்தைகளின் வாழ்க்கை முன்னேற்றத்தில் பங்கு கொள்வதில் அவ்வளவு பெருமை, சந்தோஷம். பிரேக் எடுத்துக்கொண்டு வீட்டில் இருக்கும் பெண்களில் பலர் இதை செய்ய முன்வருகிறார்கள். அவர்கள் வாழ்க்கைக்கும் ஒரு பிடிப்பாக இது இருக்கிறது. இது போல முதுநிலை பட்டம் படிக்கும் சமூக சேவை ஆர்வமுடைய பலர் மென்டராக இணைகிறார்கள். பெரிய கம்பெனிகளில் பணிபுரியும் ப்ரொஃபஷனல்ஸ் வருகிறார்கள். புத்திரி ஸ்காலர்ஸ் பற்றி சொல்லுங்கள். இவர்கள் 8ஆம் வகுப்பிலிருந்து 12 வரை நம்முடன் இருப்பார்கள். அவர்கள் சிந்தனை போக்கை மாற்றியமைத்து அம்மா மாதிரி பணிப்பெண், சமையல்காரி என்று ஆகாமல் அவர்களை தொழில் ஊக்கம் கொண்டவர்களாக மாற்றுகிறோம். வீட்டு வேலை, சமையல் வேலை கூடாது என்பதல்ல, அதுவும் முக்கியம்தான். ஆனால் அதை தாண்டி மேலே உயர வேண்டும். அவள் திருமணத்துக்கு அவசரப்பட மாட்டாள். வீட்டில் கேட்டாலும் அவர்களிடம் நான் சம்பாதிக்கிறேன், மெதுவாகத்தான் கல்யாணம் என்று விளக்கி சொல்லி அவர்களை ஒப்புக்கொள்ள வைப்பாள். அவசரமாக குழந்தை பெற்றுக்கொள்ள மாட்டாள். அவர்களுடைய கணவர்கள் குடிகாரர்களாக இருக்கும் சாத்தியம் குறைவு. அவர்களுடைய உடல்நலம் மேம்பட்டதாக இருக்கும். அடுத்த தலைமுறை அடுத்த லெவலுக்கு போக வேண்டும் என்பதுதான் எங்கள் குறிக்கோள். இவற்றுக்கு நிதி ஆதாரம் வலுவாக இருக்க வேண்டுமே. நிதி நிறைய வேண்டும், ஆள்பலம் வேண்டும், பொதுமக்களின் உதவி வேண்டும். பள்ளிகள், அரசு இரண்டுமே நாம் செய்வதை புரிந்து கொண்டிருக்கின்றன. கார்ப்பரேட்டுகள் நமது மாணவிகளுக்கு வேலை கொடுத்து ஆதரிக்கின்றன. உதவ விரும்புவோர் பெட்டி செய்தி பார்க்க. உடனடி வளர்ச்சி திட்டம் எங்கே? இந்த வருடம் மதுரை, திருச்சி, சேலத்தில் துவங்க இருக்கிறோம். செங்கல்பட்டில் செய்து கொண்டு இருக்கிறோம். தென்னார்காட்டில் செய்ய திட்டமிட்டுள்ளோம். வட ஆற்காடு எல்லை வரை போயிருக்கிறோம். த 99-day டைவர்சிட்டி சேலஞ்ச் நூல் பற்றி கம்பெனிகளிடம் போய் ஒதுக்கப்பட்டவர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், அதனால் நன்மை விளையும் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர்களுக்கு செயல்முறையில் அதை சொல்லித்தர வேண்டாமா? அதற்காக எழுதப்பட்டதுதான் 99-day டைவர்சிட்டி சேலஞ்ச். மிக எளிய மொழியில் 99 நாட்களிலேயே உங்கள் அலுவலகத்தை நீங்கள் பன்முகத்தன்மை கொண்டதாக மாற்றலாம் என்று கருத்தை சொல்லும் புத்தகம் இது. பல கம்பெனிகளில் அதை வாங்கி எல்லோரும் படிக்க சொல்லி அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள். உங்களுக்கு அதை எழுத ஏன் தோன்றியது? நான் பலருடன் பேசுகிறேன். நான் பேசுவது எல்லோரும் பேசக்கூடிய விஷயம் இல்லை. டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் பற்றி இந்தியாவில் இத்தனை விரிவாக முதன் முதலில் பேச தொடங்கியது நான் தான். 1000-1500 நிறுவனங்களிடம் பேசியிருப்பேன். அதை திரும்ப திரும்ப வாயால் சொல்வதற்கு பதில் புத்தகமாக போடலாமே என்று நினைத்து போட்டதுதான் அது. இதில் PhD ஆய்வு செய்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆமாம், அவதார் தொடங்கி 7-8 வருடம் கழித்து நான் PhD செய்தேன். பெண்களுக்கென சில சிறப்பு வழிமுறைகளை ஏற்பாடு செய்வதன் மூலம் இந்திய கார்ப்பரேட் உலகில் அவர்களது பங்களிப்பை அதிகரிக்க முடியும். ஃபிளெக்சிபிள் ஒர்க்கிங் மெத்தட்ஸ் ஆஸ் அ கேரியர் எனேபிளர் ஃபார் இன்க்ரீசிங் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன் இன் இந்தியா என்பது என் ஆய்வு தலைப்பு. நான் என் வாழ்க்கையில் PhD ஆய்வு முடிவுகளை நன்கு செயல்படுத்தியிருக்கிறேன் என்பதில் எனக்கு மிகவும் பெருமை. ஏனென்றால் அது வெறும் ஏட்டுச்சுரைக்காய் அல்ல. உங்கள் குடும்பம் பற்றி, கணவர், மகன், மகள் அடங்கிய குடும்பம் என்னுடையது. மகன் திருமணமாகி ஹைதராபாத்தில் வசிக்கிறார். கணவர் ரீட்டெயில் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட். எனக்கு முன்னரே 4 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். நான் புத்தகம் எழுத அவருடைய இன்ஸ்பிரேஷனும் இருந்தது. மகள் மாமியார் என கூட்டு குடும்பமாக வசிக்கிறோம். மாமியார் எனக்கு இன்னொரு தாய். பாண்டிச்சேரியில் அம்மா இருக்கிறார். அப்பா காலமாகிவிட்டார். அப்பா தீவிர ரமண பக்தர். வெற்றிகரமான தொழிலதிபராக இருந்து ஒரு கட்டத்தில் எல்லாம் விட்டுவிட்டு ரமணரை சரணமடைந்தவர். ரமண தத்துவத்தை பின்பற்றியவர். சிறு வயதில் ரமணரை சந்தித்திருக்கிறார். புதுவை ரமண கேந்திரம் ஆரம்பித்தது அப்பாதான். 15 வருடமாக இருக்கிறது. தினமும் அங்கே அன்னதானம் நடக்கிறது. தீர்க்கமான பார்வை, சிந்தித்ததை செயல்படுத்தும் மனத்திடம் எல்லாம் இருந்தாலும் முகத்திலிருந்து புன்னகை அகலாமல் உரையாடுகிறார். பெண்களை முன்னேற்றுவதில் இன்னும் சிகரங்களை தொடுவார் என்பது புரிகிறது. தென்றலின் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறோம். அடையாளத்தை மாற்றிய ஐடி கார்டு. அந்த பெண் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்தவள். அப்பா டெய்லர். இவர் அப்பாவுக்கு உதவியாக கடைக்கு சென்று காஜா அடிப்பது போன்ற வேலைகளை செய்வாராம். ஒரு நாள் ஒரு பெண் இவரது கடைக்கு துணி தைக்க கொடுக்க வந்திருக்கிறார். துணி கொடுக்கும் போது அந்த பெண்ணின் கழுத்தில் ஒன்று தொங்குகிறது. இந்த பெண் அவரிடம், ரொம்ப அழகாக இருக்கே அக்கா, இது என்ன என்று கேட்டிருக்கிறார். ஓ, இதுவாம்மா, இது ஐடி கார்டு என்று அந்த பெண் காண்பிக்கிறார். அதை திருப்பி திருப்பி பார்த்துவிட்டு, உங்கள் ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருக்கே அக்கா, இந்த அட்டை எங்கே கொடுக்குறாங்க என்று கேட்கிறார். அதோ தெரியுதே, பெரிய பில்டிங், அங்கே தான் நான் வேலை பார்க்குறேன் என்கிறார் அந்த பெண். கேட்டதும் இந்த பெண்ணுக்குள் ஏதோ ஒரு வேகம் வர, மனதிற்குள் நானும் அந்த பில்டிங்கில் இதே மாதிரி ஐடி கார்டு போட்டுக்கொண்டு ஒரு நாள் வேலைக்கு போவேன் என்று நினைக்கிறாள். பின் அந்த பெண்ணே இவளுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறாள். தையல் கடையில் அப்பாவுக்கு உதவியாக இருக்கும் இஸ்லாமிய பெண்ணின் உலகம் வேறு, ஐடியில் வேலை பார்ப்பவர்களின் உலகம் வேறு. அந்த பெண் இரண்டுக்கும் இடையில் பாலமாக இருந்திருக்கிறாள். இந்த இஸ்லாமிய பெண் அந்த பெண்ணின் வழிகாட்டலில் நன்கு படித்து அதே ஐடி அலுவலகத்தில் பின்னால் வேலைக்கு போயிருக்கிறாள். டாக்டர் சௌந்தர்யா ராஜேஷ், நீங்களும் உதவலாம். இதை தமிழகத்தில் இன்னும் பெரிய அளவில் எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்கு அமெரிக்க தமிழர்கள் தோள் கொடுக்கலாம். புத்திரிக்கு நிதி உதவ நினைப்பவர்கள் இந்த சுட்டியை பார்க்கவும். www.putri.org/donate-now.php தொடர்பு கொள்ள iswarbala@putri.org. குட் மார்னிங் ட்விட்டர். ட்விட்டரில் குட் மார்னிங் செய்தியை 1.5 வருடமாக அளித்துக் கொண்டிருக்கிறேன். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை சந்தேகம் இருக்கும், அதற்கு நம் மனம் சொல்லும் தீர்ப்பை அதில் பகிர்ந்து கொள்கிறேன். இன்று காலையில் February 11, 2020 போட்ட செய்தி, நீங்கள் ஒரு பென்ஸ் கார் வாங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். மற்ற கார்களை விட அது விலை உயர்ந்தது. பென்ஸ் காரை மெயின்டைன் செய்ய நிறைய செலவாகும், நிறைய நேரம் செலவாகும். இதெல்லாம் செலவழித்தால் தான் அது அப்படி ஓடும். இது போல சில மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் நம்மிடம் இருந்து நிறைய எனர்ஜியை வாங்கிக் கொள்வார்கள், நிறைய பேச்சு, நிறைய நேரம் எல்லாம் வாங்கிக் கொள்வார்கள். அவர்களுடைய சந்தோஷத்திற்காகவும் அவர்களுடைய நலனிற்காகவும் நாம் நிறைய உழைக்க வேண்டி இருக்கும். இதற்கு மாறாக சிலர் மிகவும் லோ மெயின்டெனன்ஸ் ஆக இருப்பார்கள். அவர்களுடன் பழகுவது எளிதாக இருக்கும். எதையும் தவறாக நினைத்து கொள்ள மாட்டார்கள். எப்போதும் சீரியஸாக இருக்க மாட்டார்கள். பரவாயில்லை, பார்த்துக்கலாம் என்ற மனநிலையில் இருப்பார்கள். அவர்கள் தங்களை தாங்களே மோட்டிவேட் செய்து கொள்வார்கள். மற்றவர்கள் வந்துதான் தங்களை உந்தி தள்ள வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். நான் ட்விட்டரில் இன்று என்ன செய்தி போட்டுகிறேன் என்றால், நீங்கள் ஹை மெயின்டெனன்ஸா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள்? ஐயோ, இவர் சரியான தலைவலிப்பா, புலம்பல் கேஸ், ஏதாவது அலுப்பா, அந்த காலத்தில் எப்படின்னா என்று பேசிக்கொண்டே இருப்பார். வாழ்வில் தனக்கு நடந்த கொடுமைகளை பட்டியல் போட்டுக்கொண்டே இருப்பார் என்று உங்களை பற்றி சொன்னார்கள், நினைத்தார்கள் என்றால் நீங்கள் ஹை மெயின்டெனன்ஸ், அதுபோல இருக்காதீர்கள் என்று போட்டிருக்கிறேன். நான் இடும் செய்தி பல 100 பேர்களுக்கு தினமும் வாசிக்கும் பழக்கமாகி விட்டது. அதை படிக்கிறார்கள். அதனால் ஒரு பாசிட்டிவ் எண்ணம் அவர்களுக்கு வருகிறது. உங்கள் காலை வணக்கத்திற்காக காத்திருக்கிறோம் என்று எனக்கு நிறைய மெசேஜ் வருகிறது. 200-300 மெசேஜ் வந்திருக்கும் இதுவரை. சமீபத்தில் சில நாட்களுக்கு ட்விட்டர் பக்கமே போகவில்லை. எனக்கு ஏகப்பட்ட மெசேஜ்கள். நீங்கள் காலை வணக்கம் போடவில்லை, அதை பார்க்காமல் எதையோ இழந்தது மாதிரி இருக்கிறது. விரைவில் காலை வணக்கம் செய்திகளை தொடர வேண்டும் என்று பல செய்தி அனுப்பியிருந்தார்கள். அறிமுகமே இல்லாத அவர்களின் அந்த அன்பு என் இதயம் தொட்டது, என்னை நெகிழ்த்தி விட்டது. இவற்றை தொகுத்து ஒரு புத்தகமாக போடும் எண்ணம் வந்திருக்கிறது. இதில் முக்கிய விஷயம் என்னவென்றால், எனக்கு ட்விட்டரில் இதற்காக ஒரு விருது கொடுத்தார்கள். மேனகா காந்தி கொடுத்தார். ட்விட்டரை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துபவர்களுக்கு, நல்ல செய்திகளை பகிரக்கூடிய பெண்களுக்கு வழங்கப்படுவது இது. டாக்டர் சௌந்தர்யா ராஜேஷ், இந்தியா வல்லரசாக. பெண்கள் ஆண்களுக்கு சமமாக பணியிடங்களில் வேலை செய்ய ஆரம்பித்தால் இந்தியா 10 அமெரிக்காவுக்கு சமமாகிவிடும். ஆனால் யாருமே இதில் அக்கறை கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். எனக்கு அதற்கான காரணம் தெரியவில்லை. நாட்டின் முன்னேற்றத்துக்கே இது தடையாக இருக்கிறது. இது நடந்தால் இந்தியாவின் GDP 2.7 டிரில்லியன் டாலர் அளவில் இருக்கும். பிரதமர் மோடி இந்தியா வல்லரசாக வேண்டும், பொருளாதாரம் உயர வேண்டும் என்கிறார். அதற்காக அவர் எங்கேயும் போக வேண்டாம். ஆண்களுக்கு நிகராக வேலை செய்யும் வாய்ப்பை பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தால் போதும். பிரதமர் எதிர்பார்ப்பது போல் பணப்புழக்கம், விற்பனை அதிகரிக்கும், உள்நாட்டு வருவாய், முதலீடுகள் பெருகும். பெண்கள் அதிகம் சம்பாதிக்க ஆரம்பித்தால் நாட்டின் பொருளாதாரம் நிமிர்ந்துவிடும் இந்தியாவும் முன்னேறிவிடும். டாக்டர் சௌந்தர்யா ராஜேஷ். விருதுகள்: கெவின் கேர்ஸ் சின்னி கிருஷ்ணன் இனோவேஷன் 2011, நேச்சுரல்ஸ் எக்ஸ்ட்ராடினரி விமன் அவார்ட் 2014, 100 விமன் அச்சீவர்ஸ் இன் இந்தியா 2015, நிதி ஆயோக் அண்ட் யூஎன்ஸ் விமன் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா 2016, ஜேபிஆர் ஐகான் அவார்ட் 2016, வெப் வண்டு உமன் அவார்ட் 2019, சென்னை கர்நாடிக் உமன் எம்பவர்மெண்ட் அவார்ட் 2019, மினசோட்டா வின்ஸ் ஆஃப் சேஞ்ச் அவார்ட் 2019, செவினிங் சேஞ்ச் மேக்கர் அவார்ட் 2019. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.